அடுத்ததாக ரிலிஜியஸ் பெனாட்டிக்ஸ், அதாவது வந்து சமய அடிப்படைவாதிகள் அல்லது பெனாட்டிக்ஸ், அவருடைய கூற்றுக்கள் சில வேளைகளில் மிகுந்த எழுச்சி தருவனவாக இருக்கும், நம்பிக்கை ஊட்டுவனவாக இருக்கும், ஆனால் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். விவேகானந்தர் எல்லாம் இதை பற்றி எல்லாம் எச்சரிக்கை விட்டிருக்கிறார். The sectarianism, bigotry and its horrible descendants of fanaticism have long possessed this beautiful earth. They have filled the earth with violence, drenched it often and often with human blood, destroyed civilization and sent whole nations into despair and disappearance. Had it been these horrible demons, human society would be far more advanced than it is now. என்று சொல்லி இருக்கின்றார். அதை பற்றியும் கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக என்னுடைய பகுத்தறிவு என்றது இறைவன் தந்திருக்கின்றான். அதை பாதிக்க வேண்டும். ஆறறிவு அதுவே அவற்றொடும் மனநே, இந்த மனம் இருக்கின்றது சிந்திப்பதற்கு. மக்கள் தானே ஆறறிவினவே, மக்களுக்கு இந்த மனத்தை கொடுத்திருக்கின்ற இந்த மனத்தை, இந்த பகுத்தறையை பாதிக்காவிட்டால் நாங்கள் மாக்கள். ஏனென்று சொன்னால், இப்படி இறைவன் பேசினார் பேசினார்கள் என்று 200 வருடங்களாக சிலுவை யுத்தங்கள் குருஷேட் போர்ஸ் நடத்தினவர்களும் சொன்னார்கள். அந்த சிலுவை யுத்தத்திலே ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான ஜூதர்கள் கொல்லப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான சில இன குழுமங்கள் பிகன்ஸ் கொல்லப்பட்டார்கள், ஸ்லேவ்ஸ் கொல்லப்பட்டார்கள். 200 வருடங்களாக அந்த பிகன்ஸ் வார் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தது. அது 1995 1291 வரை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவர்களும் சொன்னார்கள், இறைவனங்களோடு பேசுகின்றார், இறைவனுடைய பெயரில் தான் இதை நாங்கள் நடத்துகின்றோம். செல்லுகின்ற பூர்வீர்கள் எல்லோரும் இறைவனுடைய பெயரால் சத்திய பிரமாணம் எடுத்து போனார்கள். அப்படித்தான் அதுவும் நடந்தது. அதே மாதிரியாக இந்த எத்தனையோ விஞ்ஞானிகள் மற்றும் மனநோயாளிகள் உயிரோடு எரிக்கப்பட்ட காலங்களும் இருக்கின்றன. அவர்களும் சொன்னார்கள், கடவுளர்களுடன் பேசினார், கடவுளுடைய சித்தத்தை தான் நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். 1404 1554 வரைக்கும் இப்படி எரிக்கப்பட்டவர்களே எத்தனையோ 1000 பேர். ஆகவே பகுத்தறிவை எப்பொழுதும் பாவிக்க வேண்டும். இறைவன் அதற்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றான். இந்த பவணங்களை பாவித்து ஒன்று மட்டும் கேட்க வேண்டும். என்னென்று கேட்டால், இறைவன் எல்லோரும் பேசுகின்றான் என்று எல்லாரும் சொல்லுகின்றார்கள். அவன் ஏன் மற்ற மதத்தோடும் பேசியிருக்க கூடாது? கிறிஸ்தவத்திலே சொல்லுகிறார்கள், எங்களுடைய இறைவன் உரையாடி இருக்கின்றான். ஏன் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், ஏன் அவன் இந்து மதத்திலே உரையாடி இருக்கக்கூடாது? ஏன் அந்த ஞானியிடம் உரையாடி இருக்கக்கூடாது? ஏன் முஸ்லீம் மதத்திலே சொல்லுகிறார்கள், இஸ்லாத்திலே இறைவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றான் என்று, அப்ப ஏன் அவர் கிறிஸ்தவத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடாது? ஏன் இந்து மதத்திலே வெளிப்படுத்தி இருக்கக்கூடாது? பகுத்தறிவை யோசித்து பார்க்க வேண்டும் நாங்கள், இல்லையா? இந்த கேள்வி உண்மையா நேர்களை கேட்டிருக்க வேண்டிய கேள்வி. என்னென்று கேட்டால், கடவுள் ஏன் இவர்களுக்கு மட்டும்தானா வெளிப்படுத்தினார், இவர்களுக்கு மட்டும்தானா பேசினார், ஏன் மற்றவர்களுக்கு பேசவில்லையா? இவர்களுக்கு வெளிப்படுத்த முன்னர், பேச முன்னர் கடவுளுடைய கடவுளுக்கு மக்களுடைய தொடர்பு வெப்பாடு இருந்தது. ஆக கடைசியாக இருந்த 4000 வருஷம் 5000 வருஷங்களாகத்தான் எங்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு. அதற்கு முன்னர் என்ன தொடர்பு இருந்தது? இந்த கேள்விகள் வேண்டும்.
கடைசியாக அவர் கேட்ட கேள்விக்கு, ஆலயம் செல்வது சரியா?
ஆலயம் செல்வது வந்து அவரவர் பக்குவ நிலையேற்ற, கடவுள் இல்லை என்று சொல்வதையும் கூட அந்த ஆத்மீக படிநிலையிலே ஒரு படிநிலையாக சொல்லுகின்றது. ஆனால் மேலான படிநிலையாக சொல்வதில்லை. அவர் சொல்வார்கள், அந்தந்த நிலைமையிலே அவர்கள் தங்களுடைய அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப அந்த நிலைகளிலே நின்று அதற்கு அப்பாலே செல்ல வேண்டும் என்றுதான் சைவம் கூறுகின்றது. இந்த ஞான நிலையிலே உயிரோடு இருக்கும் போதே முத்தி ஏறிய நிலையில் கூட கோயில் வழிபாடு செய்வார்கள் என்று சொல்லி சிவஞான போதம் 12 சூத்திரம் சொல்லுகின்றது. சொல்லுகிறது, செம்மலர் நோண்டால் சேர ஒட்டா அம்மலங் கழியி அன்பரோடு மறி. இந்த மலங்கள் கழிந்த அந்த நிலையில் கூட அன்பரோடு மறி சச்சங்கம் சேர்ந்து கூடி பிரார்த்தனை செய்வார்கள், கதைப்பார்கள், பேசுவார்கள். அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும், குற்றமில்லாத இறைநேயமருடைய மற்றவருடைய வேடம், அவருடைய திருநீறு, அவருடைய ருத்ராட்சம், அவருடைய தோட்டமும், ஆலயம் தானும், கோயில்களையும் அரணென தொழுமே. இது அவர்களுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பீப்பிள் ஹூ அட்டெயின் லிபரேஷன் வைல் தே ஆர் லிவிங். ஜீவன் முக்தர் அவர்களுக்கு இது டிஸ்கிரிப்டிவ் என்றா, மற்றவர்களுக்கு இது பிரிஸ்கிரிப்டிவ், அவர்களுக்கு
விதிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. ஆலயம் செல்வது தவறு, செல்லாமல் இருப்பது தவறுதான் என்று எல்லோருமே கூறுகின்றார்கள். சரி, நாங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நேர்களே, நீங்கள் வந்து ஒரு கேள்விதான் கேட்க முடியும், அதை விட நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறதுக்கு நீங்கள் வானிலைக்கு வர முடியாது. உங்களுடைய கேள்விகளோடு மட்டும்தான் வர முடியும். அப்படி நீங்கள் போதிப்பதாக இங்கே வானிலைக்கு வந்தால் உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்படும். நிகழ்ச்சி நடந்து கொள்ளும். அடுத்த நேரில் நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம்.
வணக்கம்.
நீண்ட நேரமாக இருக்கின்றீர்கள்.
வணக்கம். நீண்ட நேரம்
கூறுங்கள், உங்களுடைய கேள்வியை கூறுங்க.
போதர்கள் மாதிரியான அறிவு அதிகம் இல்லாவிட்டாலும் நான் கடவுளே நேசமாக இருந்திருக்கிறேன். சிறு வயதில இருந்து கடவுளை தேடி இருக்கிறேன். கடவுள் யார் என்பதுதான் உங்களுடைய புரோகிராமிட கேள்வி. கடவுள் மனிதரோட கலைக்கிறாரான்றதும் கேள்வி. அதை பற்றி தான் நீங்கள் இப்போ விவரமாக படித்து கேள்வியை கேட்டு நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒருவர் பிறக்கிறது ஒரு மதத்துல பிறந்து பிறகு இன்னொரு மதத்துல மாற வழக்கம் இப்ப எழுதி இருந்து கொண்டு வருகிறது நாங்கள் காண்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நானும் ஒருவன். ஏனென்றால் நான் கடவுளை தேடி இருக்கிறேன். நான் இந்து மதத்துல பிறந்து இந்து மத பாடங்கள் படித்திருக்கிறேன், புத்தகங்கள் படித்திருக்கிறேன். அவர்களுடைய மத நூல்கள் அதாவது திருவாரம் திருவாசகம் திருப்புகள் அதுகள் எல்லாம் படித்திருக்கிறேன். அந்த மூலமாக கடவுளை நான் அவருடன் நேரடியாக பேசுற முறையே எனக்கு அது அவை கற்பிக்கவில்லை. ஆக அந்த பக்தி உபதேசிப்பை மாத்திரம் அவை கற்றுக் கொடுத்தன. அதாவது இப்ப திருவாசகம் பாடைக்குள்ள நாங்கள் அந்த பக்தி முறையாக கடவுளை நாங்கள் ஆனா காணாத கடவுள் தெரியாத கடவுளை தான் தேடுறோம். அவ்வாறு தேடும்பொழுது ஆனா கடவுள் என்னோட கலைக்கிறதாக எனக்கு விளங்கவில்லை. ஆனால் அறிவுபூர்வமாக கடவுளை அறியறதுக்கு கடவுள் ஒரு வேத நூலை தந்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு வேத நூலாக அது பரிசுத்த வேதாகம நூலாக வழியாக வார்த்தை மூலமாக கடவுள் என்னோட பேசியிருக்கிறார், பேசுகிறார். இப்பொழுதும் அந்த வார்த்தைகள் உயிர் உள்ளன, ஜீவன் உள்ளன, ஜீவன் உள்ள தேவன். என்னுடைய கேள்வி என்றால், ஏன் எனக்கு சைவ முறை இந்து வர முறை வழியாக எத்தனையோ புத்தகங்கள் டாக்டர் இந்த அறிவின்படி அவருக்கு ஆழமான அறிவு இருக்குது. நான் அதை வியக்கிறேன். நான் ஒரு வயது மேல் இருந்த நான் அவருடைய வயதுக்கு அவர் மிகவும் ஆழமானவர். என்னென்றால் நான் பெரிய கற்ற கல்விமான்கள் பல்கலைக்கழகத்துல கூட இந்து மத நெறியிலே அவர்கள் தந்தை பேசலாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த டாக்டருக்குள்ள அறிவை நான் ஒரு மனிதரிடம் காணவில்லை. அவர் நல்ல ஆழமா படித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு அறிவு இருந்தாலும் அவருடைய எனக்கு ஒரு கேள்வி வரும், என்னை மன்னிக்க வேணும். அவருக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு எவ்வாறு புரூவ் பண்ணப்படுகிறது? ஆனா வேதாகமம் கற்ற ஒரு போதவர் என்று நான் சொல்லவில்லை, குறிப்பாக சொல்லவில்லை. வேதாகமம் கற்று போதவர்களாக வராதவர்கள் கூட கடவுளுடைய உறவு காணப்படுகிறது. அதை நானும் அறிந்திருக்கிறேன். ஆனால் அந்த கேள்வி என்று கேட்க சொல்லி சொன்னீர்கள், சுருக்கமாக கேட்கிறேன். ஏன் அவ்வாறு இப்ப பக்தினரின் மூலமாக ஒரு காணாத கடவுளை நாங்கள் கும்பிடுறோம்? ஆனால் பலவிதமான முறைகள்ல கும்பிடுறோம். அங்கெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்த்தான். ஆனால் அந்த தேவன் என்னை, நான் அறியாத தேவன் என்னை தொட்டார் என்று நான் இன்றைக்கு பலகட்டாயமாக சொல்லக்கூடியதான வேத வார்த்தைகளை நான் வேதத்திலிருந்து சொல்வேன். இப்பொழுது நேரம் போதாது. அவர் நான் தேடின கடவுள்.
என்னுடைய
பேர் சாரா குமாரசாமி.
சாரா குமாரசாமி, நீங்கள் அமைதியாக முதல் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுல கேள்வி நில்லுங்கள் அப்படி அப்படியே நினைப்பில் இருங்கள். அப்படியே நான் கேட்கணும், நான் சொல்லுகிறேன். உங்களுடைய கேள்வி, நானே சொல்றேன், உங்களுடைய கேள்வி டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கு எப்படி இதை ப்ரூவ் பண்ண முடியும்?
எனக்கு ப்ரூவ் பண்ண முடியும். ஏனென்றால் என் மீது பரிசுத்தாவியானவர் எனக்கு
அருள்கிறார்.
படிக்கக்கூடியதாக தேவனுடைய உறவு கொள்ளக்கூடியதாக இருக்கிறேன். அவ்வாறு போதர் மூலம்
நன்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியினை இந்த உள்ள அடுத்த நேரம் வணக்கம். சரியா?
வணக்கம்.
வணக்கம். யார்?
சிவராஜ மாஸ்டர் ஆகிறேன்.
சிவராஜ மாஸ்டர் சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியில மட்டும்
கேள்விதான். கேள்விதான் என்றால், இந்த மூவருக்கிடையில், அதாவது லம்போதரன் முகமத் மற்றது பாஸ்டர், இந்த மூவருக்கிடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க இந்த விவாதத்தை நீங்க உங்கள் தலைமையில நடத்தி கொண்டிருக்கின்ற நீங்கள், இது இந்த உலகத்திலெல்லாம் இந்த மதங்களுக்கு இடையில இந்த மூண்டல்ல நாலுல எல்லா மதங்களுக்கு இடையிலையும் சண்டை ஏற்பட்டு இன்னென்னோ எல்லாம் நடந்துட்டு கடந்த வரலாற்று காலத்துல தொடக்கம் இன்று வரை நடந்து கொண்டிருக்குது. அது ஏன் இந்த கடவுள், அந்த மூன்று கடவுள்களும், அந்த இப்ப இந்த மூண்டையும் எடுப்போம், இந்த மூன்று கடவுளும் ஏன் அவர்களுக்கு இல்லை இந்த மக்களோட பேசி அந்த மக்களுக்கு ஊட்டி அந்த மக்களோடாகவோ அல்லது தங்களோடாகவோ இந்த இந்த உலகத்திலே ஒரு சமாதானத்தை மக்களுக்கிடையில ஒரு நிலையை ஏன் ஏற்படுத்த முடியாது? ஏன் ஏற்படுத்தவில்லை? ஏன் இப்படி சண்டை பிடிச்சு
கொண்டிருக்கிறார்கள்?
ஓ
சரி, நன்றி,
வணக்கம்.
நன்றி, வணக்கம். சரி முகமது, உங்களுக்கு கேள்வி விளங்கியதா?
கேள்வி விளங்கியது. வசீகரன் அவர்களே, இந்த நேரத்தில் ஒரு தகவலோடு, அதாவது கேள்வி கேட்பவர்கள் ஆதங்கத்தை சிலவளம் சொல்லத்தான் செய்வார்கள். ஆனால் அதை நாங்கள் முடிந்த வரைக்கும் சுருக்கமாக எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது, பதில் அளிக்கிற பொழுது நாங்கள் சுருக்கமாக அளிக்கிற பொழுது நிறைய நேயர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும், இல்லையென்றால் சரிவு ஏற்படும். அந்த கேட்கக்கூடிய நேயர்களும் காத்துக்கொண்டிருப்பார்கள் பல மணி நேரங்கள். சுருக்கமாக கேள்விக்கு அந்த சாரமாக அந்த பதிலை வைத்து விட்டால் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நேயர்களை சந்திப்பதிலும் ரொம்ப ஆர்வம் இருக்கிறது. அவருடைய கேள்வி என்னவென்று சொன்னால், உலகத்தில் மதத்தின் பேரால் பல யுத்தங்களே பல புரட்சிகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. கடவுளாக உடனே வந்து இதை தீர்ந்திருந்தால் விஷயம் முடிந்து விட்டது. எதற்கு இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட ஒரு 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 ப்ராசஸ், ஏன் இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட இடைவெளி, இவ்வளவு ஒரு சிக்கல்கள் இருக்க வேண்டும் என்று அவருடைய கேள்வி அமைந்திருக்கிறது. கடவுளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் என்பது பரீட்சை கூடம். கடவுள் சொன்னது இந்த உலகத்திலே நடக்கிறதா என்று பரீட்சிப்பதற்கான ஒரு பரீட்சை கூடம். பரீட்சை கூடத்திலே ஒருபோதும் மாற்று கொடுக்கப்படாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு பரீட்சை கூடத்திலேயே எங்களுக்கு முடிவை இவர் ஒன்னா நபர் இரண்டா நபர் என்று சொல்லிவிட்டால் நிம்மதியாகிவிடுமே, எதற்கு இந்த பிரச்சனை, இன்னும் 3 மாதங்கள் 5 மாதங்கள் இழுக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடாது. நீங்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். தெரிந்தவர் எழுதுகிறார், நபர் எழுதுபவர் எழுதுகிறார், சரியாக எழுதுபவர் எழுதுகிறார். அப்ப பரீட்சை கூடத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சிலருக்கு கேள்வி புரியும், சிலருக்கு புரியாது. ஆசிரியர் சில சில கேள்விகளுக்கு சிலர் தவறாக எழுதுவார்கள், பிழையாக எழுதுவார்கள், சரியாக எழுதுவார்கள். எத்தனையோ வடிவங்களில் ஒரு பரீட்சை கூடம் இருக்கும். ஆனால் முடிவு எப்பொழுது சொல்லப்படும்? உங்களுடைய பரீட்சை பத்திரிகை, அதாவது பேப்பர்கள், அவருடைய பரீட்சை தாள்கள் எல்லாம் திருத்தப்பட்டு இன்ன திகதியில் உங்களுக்கு முடிவு வெளியிடப்படும் என்று ஒரு 5 மாதங்கள் இடைவெளி கொடுக்கப்படும். அப்ப பரீட்சை எழுதியவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பதறி கொண்டிருக்கும். சரியா பிள்ளையா, இவ்வளவு ஒரு பதட்டம். பதட்டத்தை தணிக்க வேண்டும், தணிக்கத்தான் வேண்டும். ஆனால் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். நீங்கள் உண்மையில் படித்தீர்களா, படிக்கவில்லையா, என்ன எழுதினீர்கள், எப்படி எழுதினீர்கள், இந்த பரீட்சையை எதிர்கொள்வதற்கு உங்களுடைய பங்கு என்ன, இதையெல்லாம் பரீட்சை கூடத்தில் கடைசியாக ஒரு முடிவு வெளியிடப்படும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த உலகம் பரீட்சை கூடம். உங்களுக்கு கடவுள் பகுத்தறிவை தந்திருக்கிறார். கடவுள் நல்ல அறிவை தந்து உலகத்தில் எல்லா விஷயங்களையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறார். மனிதன் சந்திர மண்டலம் அதற்கு மேலே போகலாமா என்று சிந்திக்கிற இந்த நேரத்தில் ஏன் ஒரு தெளிவான முடிவு காண முடியாது? மனிதர்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறது அல்லவா, மனிதர்கள் சிந்திக்க முடியும். சிந்தித்து எது நல்லது கெட்டது என்று தாய் தந்து நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன். இந்த எத்தனை பேர் தம்முடைய பெற்றெடுத்த பெற்றோர்களை கூட மதிக்காமல் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். பெற்றெடுத்த பெற்றோர்கள் நேற்று ஒரு பெண்ணை மனைவி என்று எடுத்துவிட்டால் தன்னை பெற்று வளர்த்து தன்னுடைய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றிய பெற்றோரை ஒதுக்கி வைக்கிறார். இவனுக்கு பகுத்தறிவு இல்லையா? கடவுள் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள். இவன் ஒரு குழந்தையாக இருக்க முடியுமா? பெற்றோரை ஒதுக்கி வைக்கிறானே, இவன் ஒரு மனிதனாக இருக்க முடியுமா? பகுத்தறிவு இருக்கிறது, தீர்வு தெரிகிறது. இதுக்கு யாரும் முடிவு சொல்வது தவறு என்று முடிவு திருத்திக் கொள்கிறானா? தவறு நன்கு தெரிகிறது. குடிக்கிறான இல்லையா? நாங்கள் தானே போலை வசிக்கின்ற கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். மனிதனத்தான் கொள்கிறார் ஆயுதத்தினால, மிருகத்தை கொள்ளல, மிருக பாதுகாப்பு. மனிதனாகிய நம்ம ஒருவரை ஒருவர் கொள்வதற்கு ஆயுதத்தை அறுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப தவறு விளங்குற இல்லையா? அப்ப தவறு உலகத்துல கடவுள் பகுத்தறிவு கொடுத்து மனிதனுக்கு சிந்திக்கிறதுக்கு ஆற்றலை கொடுத்து இந்த உலகத்துல டெஸ்டிங் இப்ப நடந்துட்டு இருக்குது. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. கடவுள் உடனே வந்து சொல்றதா இந்த படைக்கவே தேவையில்லை. மனிதனை படைச்சு அறிவை கொடுத்து நல்லது கெட்டதை பிரித்தறியக்கூடிய ஆற்றலை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து கடவுள் பார்க்கிறாரு. இப்ப என்ன செய்றீங்க? சரிங்களா, நீங்க செய்து கொண்டிருங்க. உங்களை மறுமை மரணித்த பிறகு உங்களை எல்லாம் அழிச்சு நான் எழுப்புவேன். அந்த நேரத்தில் நீங்க யாரு நல்லவர் கிட்ட வந்து திருப்ப அது வரைக்கும் கடவுள் பொறுத்துட்டு இருக்கிறார், பார்த்துட்டு இருக்கிறார் கடவுள். அதனால கடவுள் அநியாயம் செய்யறான்னு நினைக்காதீங்க. அறிவை கொடுத்துட்டு தான் பார்த்துட்டு. கடவுள் பகுத்தறிவை கொடுக்காம பார்த்து கொண்டிருந்தா அநியாயம் செய்கிறான்னு சொல்ல முடியும். நல்லது கட்டதை பிரிக்கறியக்கூடிய எல்லா ஆற்றலையும் கொடுத்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இரவு நேரத்தில் ஒருத்தன் பயணிக்கிறான், கையில வந்து வெளிச்சத்துக்குரிய லைட்டை கொடுத்து தான் நான் அனுப்புகிறேன். அவன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய டோர்ச் லைட், பிரஷ் லைட்டை பாவிக்காம ஒரு ஆற்றில போய் விழுந்தான், குழியில விழுந்தான். யாரு கொடுத்த? உனக்கு கையில தந்தனி விழுந்தான்னு சொன்ன அதை நான் பார்த்து கொண்டிருப்பேன். ஏன் வேண்டுமென்று செய்யக்கூடிய தவறு. இது போல கடவுள் வந்து இருக்கிறாரு. தீர்வை கடைசியா சொல்லுவாரு. அது வரைக்கும் நாங்க என்ன செய்யறோம், பொறுத்துட்டு இருக்கிற நல்லவர் கெட்டவர் வந்து தம்முடைய பகுத்தறிவு பாவிச்சு எது நல்லது கெட்டது தீர்மானிக்கணும். அதனால கடவுள் தப்பு பண்றாருன்னு நினைக்காதீங்க, நம்ம தான் தப்பு பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம சீர்படுத்தக்கூடிய நமக்கே வழங்குது தப்பு என்று. ஏன் திருத்த மாட்டேங்கிறோம், நாங்கதான் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவையில இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன்.
நன்றி முகமது, நன்றி முகமது. உங்களுடைய இணைப்பிலும் சிறிய கோளாறு இருக்கின்றது நினைக்கின்றேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள் இடை நேரத்தில். சரி, பாஸ்டர் மனோகரன் அவர்களே, நீங்கள் கூறுங்க.
அங்கேயும் கேட்கப்பட்ட கேள்வி, மதங்களின் பெயரால் நடைபெறுகின்ற சண்டைகளை இந்த மூன்று போதர்களும் சார்ந்திருக்கின்ற சமயத்தின் கடவுள் தலையிட்டு ஏன் இதை தடுக்கக்கூடாது, நிறுத்தக்கூடாது என்று பொருள்பட அங்கே கேள்வி கேட்கப்பட்டது. சிவராஜா, நண்பன் சிவராஜாவினால் கேட்கப்பட்டது. இங்கே ஒரு சில உதாரணங்களோடு நான் இந்த இதற்கு பதிலை எடுத்து வர நான் பிரியப்படுகின்றேன். இங்கே நான் இந்த வானிலையிலே இந்த ஒளிவரிக்கு மூலமாக நான் பேசுகின்றேன். நான் பேசுகின்ற இந்த பேச்சு முனிவர்கள் என்று சொல்லப்படுகின்ற, ரிஷிகள் என்று சொல்லப்படுகின்ற, அல்லது மகான்கள் என்று சொல்லப்படுகின்ற, திருக்கசல் என்று சொல்லப்படுகின்ற அனைவருக்கும் அவளுக்கு சரியான முறையிலே செவியும் பகுத்தறிவும் மனச்சாட்சியும் இருக்குமாய் இருந்தால் அது பாஸ்டர் மனோகரனுடைய குரல் என்றும் அவர் பேசுகின்ற காரியங்கள் என்றும் அவர்களால் அடையாளம் காணப்படும். என்னுடைய உருவமோ என்னுடைய பேச்சுக்களோ அங்கே காட்டிலையில் என்னுடைய பேச்சை கேட்கின்றவர்களுக்கு வெவ்வேறு உருவமாக, வெவ்வேறு தத்துவங்களாக, முரண்படுகின்ற வடிவங்களாக ஒருபோதும் போய் அடையாது. ஏனென்றால் நான் ஒருவன் தான் பேசுகின்றேன், அது இன்னார் பேசுகின்றேன் என்று சொல்லி நான் பேசுகின்ற போது என்னத்தை குறித்து பேசுகின்றேன் என்று அவளுக்கு நான் சொல்லி அதை குறித்து பேசுகின்ற போது அங்கு ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற, ரிஷிகள் என்று சொல்லப்படுகின்ற, மகான்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு வெவ்வேறு வடிவமான தத்துவமாக, 300 கோடி தெய்வங்களாக, வெவ்வேறு வடிவங்களாக, உருவங்களாக போய் சேராது. அப்படி போய் சேரு, அப்படி மற்றவர்கள் வெவ்வேறு வடிவங்களாக, தத்துவங்களாக, உருவங்களாக கண்டுகொள்வதனால்தான் இங்கே முரண்பாடு ஏற்படுகிறது. தேவன் ஒருவர், அவர் பேசுவது வெளிப்படுத்துவது தம்மை குறித்து என்று பார்க்கின்றோம். இதான் பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு அழகான காரியத்தை பார்க்கின்றோம். வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு தீர்க்கதரிசிகள், தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், ஒருவர் ஒருவரை காணாதவர்கள், வெவ்வேறு காலப்பகுதியிலே அவர்கள் தேவ ஆவினாலே ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை நியாயப்பிரமாணங்களாக, கற்பனைகளாக, தேவனுடைய வார்த்தைகளாக, வாக்கியங்களாக எழுதி பரிசுத்த வேதாகமத்திலே கொடுத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இங்கே வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்த வெவ்வேறு தீர்க்கசிகள் அனைவரும் ஒரே ஆவிக்குரிய, ஆத்மீகத்துக்குரிய பாடங்களை, கற்பனைகளை, பிரமாணங்களையே எழுதி நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதனால்தான் அதை பரிசுத்த வேதாகமம் என்றும், அது அழியாத, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அழியாத தேவனுடைய வார்த்தைகள் என்று பார்க்கின்றோம். இவர்கள் அனைவரும் பேசியது ஒருவரை குறித்து, ஒரு கதாநாயகனை குறித்து, ஒரே விதமான கற்பனைகளை குறித்து. இதனால்தான் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், அவற்றை சத்தியம் என்று சொல்லுகின்றார், வேத வாக்கியங்கள் தன்னுடைய கற்பனைகள் என்று சொல்கின்றார், தன்னுடைய கட்டளைகள் என்று சொல்லுகின்றார், அவர்கள் தன்னை குறித்தே சாட்சி கொடுக்கின்றன என்று கூட அவர் ஆணிவர் அக்குவராக குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அப்போ வெளிப்பாடு தேவன் வெவ்வேறு நபர்களுக்கூடாக வெவ்வேறு காலங்களில் பேசினாலும் அது ஒருவரை குறித்தே, ஒரு தெய்வத்தை குறித்தே அது வெளிப்படுத்தப்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அதற்கு வெளியே வெவ்வேறு வடிவங்களாக, வெவ்வேறு விதமாக வெளிப்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டு வெவ்வேறு தத்துவங்களாகவும், வெவ்வேறு உருவங்களாகவும், வெவ்வேறு பெயர்களுக்கூடாக வெளிப்படுத்திய ஒருவரை அடையாளம் கண்டதினால்தான் இந்த குழப்பங்கள் ஏற்படுகின்றது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை பல தீர்க்கதரிசிகளுக்கூடாக வெளிப்படுத்திய தேவன் அவர் கொலைசியா இருப்பாக என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நல்ல தீயோரையும் பகைவரையும் நேசிக்கும்படி அவர் சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய புதிய பாட்டிலே கத்ரா இயேசு கிறிஸ்து புதிய பாட்டிலே மிகவும் அழகாக அவர் எடுத்துக் கொடுக்கின்ற காரியம், கற்றுக் கொடுக்கின்ற காரியம், சமானம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று. ஆக தேவன் சமானமாக, நாங்கள் சமானமாக வாழ நாங்கள் ஐக்கியமாக வாழ நல்ல ஆலோசனைகளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார். மனிதன் தன் இஷ்டத்தின்படி தேவனுடைய கற்பனைகளையும் அடைய வழிகளையும் உதறிவிட்டு தன் இஷ்டத்தின்படி அவன் வாழ முற்படுவதனாலும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிரான காரியங்களை அவன் நிர்ணயித்து அதுதான் சத்தியம் அதான் தத்துவம் என்று அதான் தேவனுடைய வெளிப்பாடு என்று அவன் கடந்து செல்வதனாலே இங்கே குழப்பங்கள் ஏற்படுகிறது. அப்படி இருந்தாலும் பரிசுத்த வேதாமத்தை விசுவாசிக்கின்றவர்கள், அதன்படி வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள் கடவுளுடைய பேரினால் புதியப்பட்டு போதனின்படி யுத்தங்களை ஆதரிக்கின்றவனாக நடப்பிக்கின்றவனாக இருக்கக்கூடாது, கடவுளுடைய பேரினால் தற்கொலைகளை செய்கின்றவளாக இருக்கக்கூடாது, மற்றவர்களை அடக்கி வாழ்கின்றவளாக இருக்கக்கூடாது என்று தெளிவாக வேதம் சொல்லுகின்றது. அங்கே கள்ள தீக்கசிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், கள்ள போதல் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பரிசுத்த வேதமத்துக்கு எதிரான சில போதனைகளை அவர் சொல்வார்கள் என்றும் வேதம் சொல்லியிருப்பதனால் அதிலும் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து சமாதானத்தின் வழியை கண்டுகொள்ள வேண்டும் என்பதே பரிசுத்த வேதமும் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகின்றது. சமாதானத்தை நடப்பிக்கும்படி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பதனால் சமாதானத்தை நடப்பிக்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டுமே ஒழிய தேவனுடைய பேரினால் நாங்கள் யுத்தங்கள் நடப்பிக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது என்பது பரிசுத்த வேதாமத்தின் புதிய ஏற்பாட்டின் போதனையாக இருக்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது.
நன்றி பாசம் மனவர்களே. இதுவரையும் பார்த்ததில் இஸ்லாமிய சமயமும் கிறிஸ்தவ சமயமும் யுத்தத்தை மனிதர்கள்தான் ஆரம்பிக்கின்றார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. சரி, சைவ சமயம் என்ன சொல்கின்றது என்று பார்க்கலாம். டாக்டர் லம்புதன் அவர்களே, நீங்கள் கூறுங்க.
இந்த நேருடைய கேள்வியிலே முதல் சொன்ன அம்மையாருடைய வியாக்கியத்துடன் பொதிந்திருக்கின்ற ஒரு கேள்வியும் வந்தது. அதாவது என்று கேட்டால், இவ்வளவு சமயங்கள் இருக்கின்றன, இவ்வளவு மத போதகர்கள் இருக்கின்றன, ஏன் கடவுள் இந்த சமாதானத்தை தான் ஏற்படுத்தவில்லை, மனிதர்களுக்கிடையே ஏன் ஏற்படுத்த முடியவில்லை, அது ஒரு கேள்வி இருக்கின்றது இல்லையா. ஒன்று என்ன கேட்டால், இதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், இப்ப முதன்மையாக சொன்ன மாதிரி இப்ப எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களை கற்க வைத்து அவர்களை வாழ்க்கையில் நல்லநிலையில் வைப்பதற்கு நாங்கள் உதவுகின்றோம், அது ஒரு வழி. அப்படி இல்லாமல் அவர்களுக்காக நாமே பொருள்களை சேர்த்து, பொருள் பண்டங்களை சேர்த்து, பேங்க்ல நல்ல டிபாசிட்டும் வச்சு, ஷேர்ஸும் எடுத்து, ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியும் வேண்டி வச்சுட்டு போறது இருக்கு இல்லையா, இது ஆரோக்கியமான வழி. அவரவர்கள் தந்தன் வழியை பார்ப்பதற்கு நாங்கள் உருந்து உதவுவதுதான் ஆரோக்கியமான வழி. இவ்வளோருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற இறைவன் அதைத்தான் செய்கின்றான். அதாவது இந்த படைப்பை கொடுத்து, நான் சொன்னேனே இந்த உலகங்களையும் இந்த போகங்களையும் இந்த உடலையும் இந்த கருவிகளையும் கொடுத்த இறைவன், அது ஒரு பார்ஷியல் லிபரேஷன், ஒரு பனிஷ்மெண்ட் அல்ல. அதை கொடுத்து எங்களுக்கு ஒரு லிமிட்டட் நாலேஜ் அண்ட் லிமிட்டட் அந்த இதை கொடுத்து விட்டு எங்களுக்கு அந்த பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றான். ஒன்று. இரண்டாவதாக, பகுத்தறிவை கொடுத்த இறைவன் எங்களுக்கு ஃப்ரீ வில் அல்லது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸையும் கொடுத்திருக்கின்றான். எங்களை இறைவன் வந்து வற்புறுத்துவதில்லை, இதைத்தான் செய், இதை செய்யப்படாது என்று சொல்லி எங்களுக்கு எங்களுடைய சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரீடம் அல்லது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கின்றது. இன்றைக்கு இங்கே வர வேண்டும் என்ற சாய்ஸ் இருக்கின்றது, இல்லையா இன்னொரு இடத்திலே போவதற்கு சாய்ஸும் இருக்கின்றது. அது எதை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு இருக்கின்றது இல்லையா, படிக்கலாம் என்ற சாய்ஸ் இருக்கின்றது, விளையாடலாம் என்ற சாய்ஸ் இருக்கின்றது. அப்படி என்ன, அந்த சாய்ஸ் எல்லாத்துக்கும் அவன் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அல்லது ஃப்ரீ வில் கொடுத்திருக்கின்றான். மூன்றாவதாக, இது மற்ற மதங்கள் சொன்னாலும் இந்து மதத்திலே இறைவன் மிகவும் அளவற்ற அன்பாளன், அளவற்ற அருளாளன். அந்த இறைவனுடைய அருளைத்தான் நான் சக்தி என்று சொல்லுகின்றோம், இறைவனுடைய மனைவி என்று சொல்லுகின்றோம், தாய் என்று சொல்லுகின்றோம். அந்த அன்பின் காரணம், அருளின் வெளிப்பாடாக அவர் எங்களுக்கு டைம் லிமிட் வந்து இன்லெஸ் டைம் லிமிட் கொடுத்திருக்கின்றார். அதாவது எல்லா உயிர்களுக்கும் கடைசியாக சிவத்துவத்தை அடையும் நிலை உண்டு, கடையனுக்கும் கதிமோட்சம் உண்டு என்ற உறுதிப்பாடு சைவம் கொடுக்கின்றது, அந்த அஷூரன்ஸ் கொடுக்கின்றது. ஆகவே இந்த இன்லெஸ் டைம் இருக்கின்றது. இதுக்குள்ளே நீங்கள் தவறினாலும் கூட அந்த தவறுகள் நின்று தப்பி அல்ல, அதற்குரிய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் ஆக்ஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸ். தீடும் நன்றும் பிறர் தர வேறா என்பது புறநானூற்று பாடல். அது சைவ சமயத்தும் அதைத்தான் சொல்லுகின்றது. எங்களுடைய வினைகளுக்கு, எங்களுடைய கர்மங்களுக்கு, எங்களுடைய சாய்ஸுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, அதனுடைய விளைவுகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். இட்ஸ் நாட் டிரான்ஸ்பரபிள். ஆனால் அந்தபடியாக எங்களுக்கு டைம் கொடுத்திருக்கின்றது. இந்த டைம் இல்லையவர்கள் என்லெஸ் டைம் கொடுப்பதோட என்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கிறார். முடிவிலி எண்ணிக்கையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு, பிறப்பு வந்து எத்தனையோ பிறவிகள், அருணகி சொல்லுவார், விழுகடல் மணலை அளவிடின் அதிகம் இனதிடர் புறவி அவதாரம். ஏழு கடல்களுடைய மணலை அளவிட்டாலும் கூட அதன் எண்ணிக்கையை விட, மணல் பருக்கைகளின் எண்ணிக்கையை விட எனது புறவிகளின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கின்றது என்று சொல்லி அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். அநேக ஜென்ம சம்சிஸ்தா சதோஜாதி பராங்கதி, அநேக ஜென்மங்களை செய்த நல்ல பயன்களின் விலகாகத்தான் ஸ்திரமான இறைகதி கிட்டுகின்றது என்று பகவத்கீதை சொல்லுகின்றது. அப்ப இந்த கடவுள் கொடுத்ததில் இவ்வளவும் இருக்கின்றது. அடுத்ததாக கேட்டார், இந்த மதங்கள் ஏன் சமாதானமாக இல்லை என்ற கேள்வி கொண்டிருக்கின்றது, ஏன் இறைவனை வெளிப்படுத்தவில்லை என்ற கேள்வியும் அந்த அம்மையாடைய கேள்வி இருக்கின்றது. சொல்லுவார்கள், அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளா. இது சிவஞான சித்தியார் இரண்டாவது பாடம். வேறு வேறு சமயத்தவர்களுக்கு அவ்வவர்கள் கூறுகின்ற உண்மையாக வெளிப்படுகின்ற பொருள் ஒன்றே சொல்லுகின்றார்கள். இத்தந்திரத்தில் காண்டுமன்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் நுழைத்தும். தந்திரம் என்பது சமய நூல், ஆகமத்துக்கு தந்திரம் என்று சொல்லுவார்கள். அப்ப ஆக இந்த வேத புத்தகத்திலே இப்படி இருக்கின்றது, இந்த புத்தகத்திலே இருக்கின்றது, இதுதான் உண்மை, இதுவே எனக்கு வெளிப்படுகின்றது என்று சொல்லுபவர்களுக்கு அந்த புத்தகத்திலிருந்து வெளிப்படுகின்ற உண்மை ஒன்றுதான். அறுவகை சமயத்தோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி திருவாசகம் சொல்லுகின்றது. வெவ்வேறு வகைப்பட்ட சமயத்தவர்களுக்கும் வீடு பேராக முத்தி நிலையாக நின்றது வந்து ஒரே ஒருவன் தான். அரு சமயத்துக்கும் அது அதுவாய் நின்றிலங்கும் வீறுவரை திருத்தாளை மறுநாள் என்னாலோ. தாய்மானார் சொல்லுகின்றார், எல்லா சமயங்களுக்கும் முடிவாக இருக்கின்றவனுடைய தாளை பாதத்தை எப்போது நான் வந்தடைவேன் என்று கேட்கின்றார். அத்தோடு இத்தவம் அத்தவம் என்றிரு பேரிடும் பித்தரை காணின் நகுவங்கள் பேருந்தி. இது சமயம், இது மார்க்கம், இது மார்க்கமில்லை என்று போரிட்டுக் கொண்டிருக்கின்ற பித்தர்களை கண்டால் எங்கள் இறைவன் சிரிப்பான், நகுவான். எத்தவமாகிலன், எந்த மார்க்கமாயிருந்தால் என்ன, எங்கு பிறக்கிலன், எங்கு பிறந்தால் என்ன, ஒத்துணர்வார்க்கு எல்லை ஊர்வுணர்களாமே. இப்படி ஒத்து போபவர்கள், இதை உணர்பவர்கள் இறைவனுடைய இதை அடையலாம். யாதொரு தெய்வம் கொண்டி அத்தெய்வமாகி அங்கே மாதருவாகனார்தான் வருவார். தேவர்களை சொல்லுகின்றார், எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அங்கே ஒரே இறைவன் மாதருவாகனாகிய இறைவர் மட்டுமே அங்கே வருகின்றார். அங்கு நாம் சிலர்க்கு இங்கு நாம் சிலர்க்கு பூசனை இயற்றினால் அவர்களோ அங்கு வான் தருவார். இங்கே நீங்கள் காட்டி கும்பிடுபவர்கள் இருக்கின்றார்கள், மரத்தை கும்பிடுபவர்கள் இருக்கின்றார்கள், முன்னோர்களை கும்பிடுபவர்கள் இருக்கின்றார்கள், அவரவர் இத்தனையோ புறவிகளினூடாக வருகின்ற அவரவர் அறிவுக்கும் பக்குவ நிலைகளுக்கும் ஏற்று இந்த மார்க்கத்திலே முயன்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் தவறு செய்கின்றார்கள் அல்ல என்று அல்ல, அவர்கள் காற்றி கும்பிட்டாலும் மரத்தை கும்பிட்டாலும் இந்த முன்னோக்கிய ஆன்மீக பயணத்தை நோக்கியே போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடு வேறு தருவது அவர்கள் வணங்குகின்ற மரமும் கல்லும் காற்றும் நெருப்பும் அல்ல. அவருக்கு அன்றே அத்தெய்வம் அத்தனை கான், அவர்கள் வழிபடுகின்ற தெய்வத்திலே அத்தன் என்கின்ற இறைவன் சிவனை கான் என்று சொல்லி சைவர்களுக்கு சொல்லுகின்றது. மற்ற நூல்களை அவமதிக்க கூடாது என்று சொல்லுகின்றது. அந்நிய நூலின் விதி, இந்த பிற சமய நூல்களின் விதி, அவிரோதம், விரோதம் என்றால் விரோதம் பாராட்டுவது, அவிரோதம் என்றால் விரோதம் பாராட்டது, தர்மம் அதர்மம் மாதிரி. அவிரோதம் மேல் உள்ளே பழுதென்று உணர்ந்து அதை பழுது அது பொய் என்று சொல்லி சொல்லாதே. ஏனென்று சொன்னால் இது படிப்படியாக வருவது. முத்தியை முற்று வைத்தார், முறை முறை நெறிகள் வைத்தார், முடிவாக முத்தி நிலையை வைத்தார், சிவன் சிவமாக நிலையை வைத்தார். அதற்கு பல படிநிலைகள் இருக்கின்றன, பல சமயங்கள் இருக்கின்றன, பல மார்க்கங்கள் இருக்கின்றன. ஒரு மார்க்கத்தை சொன்னால் கூட எல்லோரும் ஒரே வழியாக புரிந்து கொள்வதில்லை. இந்த வானொலியிலே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், நூற்றுக்கணக்கான நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நாளைக்கு ஒவ்வொருத்தரையும் கேட்டு டாக்டர் அம்போதர் என்ன சொன்னார் இந்த கேள்விக்கு என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகத்தான் விளக்கம் தருவார்கள் இல்லையா, அது தன்பட்டின் பணி. அதே மாதிரியாக இதிலேயும் வேறு வேறு விளக்கங்கள் வந்தாலும் அது எல்லாம் ஏணி படுநிறை போல கடைசியிலே அவனையே சென்றடையும். கடைசியாக ஆண்மை விடுதலை என்பது புறத்தே இருந்து ஒருவர் புகுத்தி வருவதில்லை. ஒரு புத்தகத்தையோ ஒரு சமயத்தையோ ஒரு போதனையோ இங்க வா, எனக்கு இது வேலை செய்தது, சரி ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதற்காக உனக்கு உன்னுடையது வேலை செய்யாது. நீ பாவிப்பது பிழையான புஸ்தகம், நீ பின்பற்றுவது பிழையான மார்க்கம், நீ கும்பிடுவது பிழையான தெய்வம். ஆனபடினாலும் எனக்கு இதுதான் வழிகாட்டுகின்றது, என்னுடன் இப்படித்தான் கடவுள் பேசினார், எனக்கு விடுதலை வந்தது, இதையே நீ பின்பற்ற வேண்டும் என்று கத்தியாலும் புத்தியாலும் புகட்டி புகுத்தி வருவது அல்ல ஆன்ம விடுதலை. ஆத்மா உள்ளிருப்பது, உள்ளிருந்து மலர்வது, இது பூ மலர்வது போல, பிளஸமிங் ஆஃப் எ ஃபிளவர் விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் நாங்கும் அரும்பு காய் கனி போல் அன்றோ பராபரமே. அதாவது இந்த இறைவனை அடைகின்ற இந்த பாதையே ஒரு அரும்பாக வந்து, பூவாக வந்து, மலராக வந்து, காயாக வந்து, கனியாக வருவது போல இது உள்ளிருந்து முகுர்த்து வர வேண்டியது. இது ஒவ்வொருவருடைய புறப்புரிமை. We are all entitled for that. We are all on the journey.
நன்றி டாக்டர் லம்பதன் அவர்களே. சரி, நாங்கள் நீண்ட நேரம் எங்களுக்கு கிடைக்காது, இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் தான் இருக்கின்றது, அதற்குள் நாங்கள் முடிக்கணும். அடுத்த நேரம் நாங்கள் அழைத்து போயிட்டு பார்க்கலாம் என்ன கேள்வி என்று பார்க்கலாம். வணக்கம், நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்ற பஞ்சலிங்கம்.
வணக்கம் எல்லோருக்கும்.
யார் பேசுகிறீர்கள்?
நான் பஞ்சலிங்கம் அம்மா.
சொல்லுங்களா
அம்மா. கடவுள் இருக்கிறார் என்று நான் சொல்றேன். டாக்டர் லம்போன் ஐயா கேக்குறேன். இது தெய்வங்கள் விருத்தத்துல மனுஷர் விருத்தத்துல வாரது என்ன ஐயா சொல்றது?
உருவத்தில்
ரூபத்துல வாரது, மனுஷர் ரூபத்திலும் வந்து கழிச்சால் அது என்ன ஐயா சொல்றதுன்னு நான் கேக்குறேன்.
அதை எப்படி கடவுளாக ஒத்துக்கொள்வது? அதேதான் உங்களுடைய கேள்வி. கடவுள் மனிதனோடு பேசுகின்றாரா? அந்த மனிதனோடு பேசும்போது என்னென்ன எந்த விதத்தில் பேசினார்? அதுக்குள் மனிதனோடு பேசின தொடர்புகளை பற்றி தான் கேட்டிருந்தோம். அந்த சப்ஜெக்டுக்குள் நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களை ஏற்றுக்கொள்ளலாம்.
மனுஷர் உருவத்துலதான் பேசுவினாம், தெய்வ உருவத்துல பேசுவினாம்.
நாங்கள் இந்த நேரோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நேரம் இதிலிருந்து உங்களுக்கு கணிப்பிட்டு தான் நான் கொடுக்க வேண்டும். 3 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் ஒவ்வொருவருக்கும் 3 நிமிடங்கள். அதன் பின்னர் நான் இசையை நான் உயர்த்தி விடுவேன். அந்த நேரத்தில் நீங்கள் நிறுத்திவிட வேண்டும். சரி, முதல் முகமட் அவர்களே நீங்கள் கூறுங்கள்.
அதாவது சகோதரருடைய கேள்வி என்ன, கடவுள் வந்து மனித தோற்றத்துல வந்து பேசினா இல்ல அது அது கடவுளாக எடுத்துக்கொள்ள முடியுமா?
முடியுமா.
கடவுள் யாரு, மனிதன் யாருன்னு புரிந்து கொண்டால் இதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். கடவுளை பொறுத்த வரைக்கும் எந்த குறைபாடும் அற்றவர். அவர் மனைவி, குழந்தை, குட்டி, அது போன்ற அவர் பசி, தாகம், எந்த ஒரு தேவை மனித குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் கடவுள். நீங்க இஸ்லாமிய மதமோ மற்ற இந்து மதமாக எடுத்துக்கொண்டாலும் கடவுளை போன்று எதுவும் கிடையாது என்று தான் சொல்லுகிறது. அவருக்கு நிகரே கிடையாது. அப்ப கடவுளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய உயர்ந்த தன்மையுள்ளவர், குறைபாடுகளும் குறைகளும் கொண்ட மனித தோற்றத்தில் கடவுளே வருவார் என்று நம்புவதை பொறுத்த வரைக்கும் அது உண்மையிலே நாங்க சிந்திக்கிற பொழுது அதுல முரண்பாடு தெரியுது. ஒரு மனிதராக கடவுள் வந்துட்டாரு, வைங்க, அவரை கொலை பண்ணினால் இது கடவுளை கொண்டதாக ஆகிவிடும். அவர் வெளிவாசல், அதாவது மலசல தேவைகளுக்கு அளிப்பதற்காக செல்லுகிறார், கடவுள் வந்து மலசலம் கழிக்கிறார் வந்துவிடும். உலகத்தில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய தூக்கம், பசி, தாகம், சரீர ஆசைகள் என்று வரக்கூடிய அத்தனை தேவைகள் குறைபாடுகளும் மனிதனுக்கு உண்டு. கடவுள் மனிதனா வந்து விட்டார் என்று சொன்னால் கடவுள் தன்னுடைய தன்மையை இழந்து மனிதனாக வருகிறாரா, அல்லது மனித குறைபாடுகளையும் தன்னை சுமந்து கொண்டு வருகிறாரா? இஸ்லாமிய கோட்பாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வலம் யகுன்னஹு குஃபுவன் அஹத், கடவுள் என்பவர் மனிதருக்கு நீங்க, அதாவது கடவுள் என்பவர் எதற்கும் நிகரத்தவர், எது போன்றும் கிடையாது. அவர் அவர் இதை போல இருப்பார், அதை போல இருப்பார் நினைக்காதீங்க. கடவுள் என்ன செய்கிறார் கேட்டா, இப்ப உதாரணமாக அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறார், ஒரு நாட்டுக்கு ஒரு செய்தி அனுப்புகிற பொழுது ஒரு தூதரை அனுப்பி வச்சிருவாரு. தூதர் அனுப்பியதற்காக அமெரிக்க ஜனாதிபதி தான் வருகிறார்னு கிடையாது, தூதர் வந்தாலே ஜனாதிபதியுடைய செய்தியை தான் இவர் சொல்லுகிறார். அப்ப தூத செய்தி அனுப்புவதற்காக கடவுள் என்ன பண்றாருன்னு கேட்டா, நானே வந்து சொல்லித்தான் நீங்க நம்பணும்னு கிடையாது, என்னுடைய தூதரை நான் அனுப்புகிறேன், அவர் சொல்லுகிற செய்தியை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க என்று கடவுள் வந்து மனிதர்களில் இருந்துதான் தூதர்களை அனுப்பினார். இந்த உலகத்துல மனிதர்கள் மக்கள் கேட்டார்கள், இறைவன் வந்து ஒரு வாதவரை இறை குமாரரை தூதராக அனுப்ப வேண்டாமா, ஏன் மனுஷன் அனுப்பணும், எங்களை போல சாப்பிடுகிறாரு குடிக்கிறாரு இவரை போய் தூதராக அனுப்பி வைத்திருக்கிறாரு சொல்லி அவங்க விமர்சனம் பண்ணினாங்க. அப்ப கடவுள் என்ன சொல்லுகிறாரு அல் குர்ஆன்ல, திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் வந்து ஏன் மனுஷன் அனுப்புறாரு தெரியுமா, மனித நீங்க எப்படி உலகத்துல வாழணும் என்ற அந்த வழிமுறையை ஒரு மனிதனால் தான் வாழ்ந்து காட்ட முடியும், ஒரு மனிதருக்கு தான் செய்து காட்ட முடியும். ஒரு இறைக்குமாரர் வந்தார் என்று வைங்க, நீங்க என்ன சொல்லுவீர்கள், இறைக்குமாரர் அவருக்கெண்டா முடியும், நமக்கு முடியாது, நாங்க மனிதர்களே சொல்லுறீங்க. அதனால கடவுள் இஸ்லாமிய மதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதர்களிலிருந்து தான் நாங்க தூதர்களை அனுப்புகிறோம், எங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் தோன்றுமோ அத்தனை பிரச்சனைகளையும் அவரும் சந்திப்பார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு அந்த தூதர் மூலமாக நாங்கள் உங்களுக்கு தருவோம். அப்ப ஒரு தூதரை நாங்க அனுப்புகிற பொழுது அந்த சமூகத்தில் ஒருவராகத்தான் அனுப்புகிறோம். ஏன்? அப்பதான் அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் தீர்வை பெற முடியும். இறைவனே வருவது என்பது இஸ்லாமிய கோட்பாட்டில் கிடையவே கிடையாது. கடவுளுடைய தன்மையை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா அவர் சாதாரண, நான் கேட்கிறேன் எனக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொன்ன நான் ஒரு மாடாக பூனையாக விரும்புவேனா? நான் கூட விரும்ப மாட்டேன். மறுபிறவி கொள்கையில கூட மிருகமா அவன், அதாவது பாவம் செய்து விட்டால் மிருகமா பிறப்பான்னு நினைக்கிறான். மிருகமா பிறப்பான் என்ன, அவனை கேடுபடுத்துகிறதாக நினைக்கிறான். அப்படித்தான் நம்புகிறான். கடவுளுக்கும் நமக்கு எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்குது. இந்த உலகத்தை அகிலத்தை படைச்சு ஆளுகிற இறைவனுக்கும் நம்ம ஒன்றுமே இயலாத மனிதனுக்கு இடையில எவ்வளவு ஏற்றத்தாழ்வு. நம்முடைய நிலைக்கு கடவுள் வந்தா கடவுளை கேவலப்படுத்துகிறோமா அல்லது கடவுளை கண்ணியப்படுத்துகிறோமா? கடவுள் தான் வந்து சொன்னால் நம்புவோம் என்று நினைக்க கூடாது. கடவுள் வந்து அவர் வல்லமே உலகத்துல காட்டியிருக்கிறார். உலகத்துல நீங்க பார்த்து வச்சிருக்கிறாரு, அதை பார்த்து நீங்க கடவுள் இருக்கிறாரு செய்த உண்மையா இல்லையான்னு பாருங்க. இறைவன் இருக்குது படிச்சு விரும்பப்படக்கூடிய தன்மைகள் வரலாம், மனிதனிடத்தில் வரலாம். தியாகம், விட்டுக்கொள்ள மறப்பாங்க, மன்னிக்கிற மறப்பாங்க, அடுத்த மறிக்கிற மறப்பாங்க. நல்ல தன்மைகள் கூட கடவுள் விரும்புகிற அந்த தன்மைகள் வந்த உடனே மனிதன் கடவுள் தன்மை கொண்ட அந்த நல்ல பண்புள்ளவனாக இருக்கிறான்னு சொன்னதாக தவிர, மனிதர்கள் விஷயத்தில் கடவுள் வந்து விட்டாரன்னு சொல்லுங்க. உலகத்திலே அந்த நியமிக்கே சரியில்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிவிடும்.
நன்றி மகமன், நன்றி மகமன். சரி பாஸ்டர் மனோகரன் அவர்களே, நீங்க கூறுங்க.
எங்களுக்கு பரிசுத்த வேதாமத்தின் போதனையின்படி தேவன் மனிதர்களுக்கு இந்த ஃப்ரீவில், ஃப்ரீடம், அதை அவர் நீதிக்குள் நிபந்தனைக்குள்ளேயே கொடுத்திருக்கின்றார். அவருடைய கற்பனைகள், நியதிகள், பிரமாணங்கள் என்று பரிசுத்த வேதாமம் சொல்லுகின்ற போது, ஒரு கட்டளைகள் வருகிற போது, நிபந்தனைகள் வருகிற போது, நியதிகள், நியாயப்பிரமாணங்கள் என்று தேவன் நமக்கு கொடுக்கின்ற போது, மனிதன் அதற்குள் தான் அவன் வாழ வேண்டுமே ஒழிய அதற்கு வெளியே தன் இஷ்டப்பிடிப்பை வாழ முடியாது. மனிதனுடைய சுயசித்தத்தின் படி, ஃப்ரீ வில்லின் படி அவன் செயல்படுவானா இருந்தால் அவனுடைய சொந்த இயல்பு எதை வெளிப்படுத்தி காட்டுகின்றது? கபடுள்ள, திருக்குள்ள புறாமைகள், பேதங்கள், பிரிவினைகள், கோபங்கள், வேசித்தனங்கள், வேச்சத்துக்கு ஏதுவான, இச்சைகளுக்கு ஏதுவான, பொருளாசைக்கு ஏதுவான, பரிசுத்த வேதாமம் தடுக்கின்ற விக்கிரக ஆராதனைக்கு ஏதுவான, இப்படியாப்பட்ட பல பாவத்துக்கு ஏதுவான காரியங்களுக்கு அவனுடைய ஃப்ரீவில் வழிநடத்தி செல்லும். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பெற்றோரை கணம் பண்ணுவாயாக, பிறரை அன்பு செய்வாயாக என்று தேவனுடைய பிரமாணங்கள், கற்பனைகள் சொல்கின்ற போது மனிதன் நீதிக்குள்ளே வந்துவிட வேண்டும். அதற்குள்ளேதான் அவன் வாழ வேண்டும். கடவுளுடைய நீதிக்குள், அவருடைய சித்தத்துக்குள்ளான் அவன் வாழ வேண்டும் என்று பார்க்கின்றோம்.